மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த எல்லாம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த எல்லாம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 15 ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய சமூகம் அதிகமாக சுயநலம் நிறைந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சமூகத்தில் இன்று நாம் அன்பினுடைய முக்கியத்துவத்தை அழுத்தமாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுவார், கண்ணுக்கு தெரிந்த மனிதன் அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறவன் பொய்யன் என்று சொல்வார். இன்றைக்கி நான் வந்து கடவுளை மட்டும்தான் அன்பு செய்வேன், என் சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த அன்பும், நான் மனிதனை மட்டும்தான் அன்பு செய்வேன், மனிதநேயத்தை பொறுத்து நான் கடவுளை ஒதுக்குகிறேன், கடவுள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற அந்த மனிதநேயமாக இருக்கட்டும், அந்த அன்பாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக உண்மையான அன்பாக இருக்க முடியாது. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நீ உன் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். நீ உன்னை அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். இது சரிசமமாக இருக்க வேண்டும். கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பின் பொருட்டு நாம் மனிதத்தையும் மனிதர்களையும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பை கொண்டவர்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே,
சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி ரக்கம் வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆண்டவராகிய இறைவா
அவரை எங்கள் மன்றாட்டேருளும் தந்தையின் வலப்பக்கம் நீற்றிருப்பவரை எங்கள் மேலிறக்கமாயிரும் ஏழில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர்
இறைவாத்தவரின் நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தை 10-14 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிக்கொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல், கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. 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 ஊக்கம் அடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீ மாறா நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஊக்கம் அடைவதாக. ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஊக்கம் அடைவதாக. எளியே சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஊக்கம் அடைவதாக. கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்ப. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஊக்கம் அடைவதாக.
இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்துதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 15-20 முடிய. இயேசு கட்புலன் ஆகாத கடவுளது சாயல். படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலன் ஆகுபவை, கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேரானார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள் கடவுள் திருக்குளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை, மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25-37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி, காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் உங்களெல்லாம் இந்த ஊடகத்தின் வழியாக சந்திக்கிறோம் என்கிற உணர்வு ரீதியான ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் இன்னும் அதிகம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்கிற ஆவலோடு கேசி திருச்சி என்கிற இந்த ஊடகம், திருச்சி மறைமாவட்டத்தினுடைய ஊடக பணிக்குழு தந்தை தீபன் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக இந்த பணியை முன்னெடுத்து செல்கிறது. இதில் ஆட்டம் பாட்டம் இல்லை. இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆல்பர்ட் சாமி வந்து இட்லி எப்படி சுடுறது, தோசை எப்படி சுடுறதுன்னு நாங்கள் சொல்லி ஏதாவது போட்டிருந்தோன்னாக்க எங்களுடைய டார்கெட் எப்போவோ வேகமாக வேறு லெவலில் போயிருக்கோம். அதுதான் நாங்கள் போராடி கொண்டிருந்த போது இந்த வியூவர்ஸ்லாம் வரலையேன்னு சில வருத்தங்களை தெரிவித்த போது நான் கூட தீபன்ட்ட சொன்னேன், ஆல்பர்ட் ஃபாதர் ஓட்டம் அப்படின்னு போடுங்க, அப்புறம் பாடுங்க, தெரிச்சுக்கிட்டு போவோம். 1,000,000 எங்கே ஓடனான்னு தெரியாது. நீங்கள் கடைசியில் அவருடைய கேட்டுக்கு ஓடினார் அப்படின்னு எங்கேயாவது முடிக்கலாம். ஆனால் ஓட்டம்னு போட்டால் போதும், அந்த ஆர்வம் இன்றைக்கி, அதாவது உலகத்துக்குள்ளே இந்த கியூரியாசிட்டிக்கு தான் இன்றைக்கி நிறைய ஒரு வரவேற்பு இருக்கிறது. இந்த மாதிரி இறைவார்த்தைக்கு எப்போதுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது வாழ்வு கொடுக்குற விஷயம் பாருங்களேன். நல்லதுக்கு எப்போதுமே போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபாதர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். உங்கள் நிறைய பேர் எனக்கும் நன்றி சொன்னீங்க, இது வாழ்த்து சொன்னீங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பேர்த்துக்கு 50,000 பேரை வந்து இந்த கேசி ட்ரிச்சி என்கிற இந்த சேனல் அடைஞ்சிருக்குது. பல போராட்ட பல வருடங்களுடைய போராட்டத்துக்கு பிறகு இது வந்து. ஆனால் ஒரு சில யூடியூப்லாம் பார்க்குற போது சில பேர் என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்களை எள்ளி நகையாடி அவமானப்படுத்தி அப்படி போடுறதெல்லாம் அசால்ட்டாக 1 மில்லியன்கிட்ட போகுது, 1M போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓகே, நம்ம அதை அதுக்காக வந்து அவமானத்திற்குரிய காரியத்தை செய்து நம்ம பலனை அறிக்க விரும்பவில்லை. ஆண்டவருடைய காரியம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே போல் நிறைவாய் வரும். அது வாழ்வு கொடுக்குற வார்த்தை, அது உள்ளுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆகவே தொடர்ந்து நம்ம இந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறோம் விடாமல். இதில் ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் யாருக்குன்னா தந்தை தீபனுக்கு தான் நம்ம ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் பல பணிகளிலே மூழ்கி கிடக்கிற போது அவர் இந்த பணியை விடாது எடுத்து செல்கிறார். அதனால் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி இன்னும் அந்த 50 இன்னொரு 50 மாற்றுவோம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. நண்பர்களுக்கு சொல்லி இதை பகிருங்க, பகிர்ந்து இந்த மாதிரி இறைவார்த்தை பயணிக்கிற பாதைகளையெல்லாம் செம்மைப்படுத்துவது நம்முடைய பணி. இப்போ வந்து இந்த ஒரு யூடியூப் மினிஸ்ட்ரி என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில். ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழல், கஷ்டப்படுறவங்க எல்லாம் வீட்டிலிருந்தே இந்த வார்த்தைகளை கேட்டு தியானிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே தான் இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், மற்றபடி வேறு எந்த நோக்கமும் அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய வார்த்தை மிக அருமையான ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் வந்து நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த பைபிளை வந்து எதுக்கு நம்ம கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம், கோயிலுக்கு போனால் எல்லாம் வந்துருமா அப்படின்னா இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறவங்களாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்களான்னா கண்டிப்பாக போக முடியாது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே அவங்க தான் மின்னரசுக்குள்ளே போக முடியும். அப்போ கேட்குறவங்க கூட போக முடியாது, கேட்டு செயல்படுறவங்க. அப்போ அந்த வார்த்தையினுடைய பயணம் அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பான அழைப்பு. அதை நாங்கள் பலமுறை உங்களுக்கு நாங்கள் அதை விளக்கி இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் பாருங்கள் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை குறித்து நமக்கு பேசுகிறாரு, நம்மளோட பயணிக்க விரும்புகிறார் வார்த்தையினுடைய ஆழத்தோட. இந்த முதல் வாசகம் பார்த்தீங்கன்னாக்க வார்த்தை வடிவத்தை வார்த்தையான அந்த தெய்வத்தினுடைய ஆழத்தை குறிக்கிறது. அந்த வார்த்தை பாருங்க, கடைசியாக அந்த வார்த்தையினுடைய ஆழமை விட, இதை நீ நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. அந்த வார்த்தையை பாருங்க, அதை நீ நிறைவேற்றுமாறு, ஃபுல்ஃபில்மெண்ட், அதை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக அந்த வார்த்தையை ரொம்ப ரவுண்ட் பண்ணணும், நிறைவேற்றுவது. தந்தை நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், சீராக்கிய ஞான நூலில் 35:4 நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே, கட்டளையை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் பாருங்களேன், பலிகளை செலுத்திட்டு எல்லோரும் என்ன செய்கிறோம், பக்தி மார்க்கத்துக்குள்ளே போகிறோம். கடவுள் எதுக்கு கோயிலுக்கு வந்து பலி செலுத்த கூப்பிடுறாரு, கட்டளைகளை நிறைவேற்ற. அப்போ கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்கான வெளிச்சத்தையும் பலனையும் எது கொடுக்குதுன்னா இந்த வழிபாடு கொடுக்குது. இந்த வழிபாடு தன்னிலையில் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கழுவிட்டு நம்ம மீண்டும் போய் பாவம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைவதில்லை. வழிபாடுகள், அருட்சாதனங்கள் என்று சொல்லுகிற அந்த எல்லா தலங்களுமே நம்மை கட்டளைகளை நிறைவேற்ற உதவி செய்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிற இது ரெண்டும் கோயின்சிடென்ட்டுங்க. இது தேவையா இது தேவையான்னு நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அப்போது நம்ம நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து என்று சொல்லுகிற இந்த சீராக்கிய ஞான நூல் 35:4 மிக அழகான அர்த்தமுள்ள ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா ஒரு ஆன்மீக பூசுதலை பூசிக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு பேயை பற்றி பிரச்சனை, அதனால் பேயை பற்றியே யோசிக்கிட்டே இருப்பாங்க. பேய் வந்து எப்படி பேயிடமிருந்து விடுதலை ஆகிறது, எந்த மந்திரக்காரன்ட்ட போகிறது, எந்த பேயை எப்படி வசப்படுத்துறது, இப்படி பேயை பற்றி யோசிக்கிற ஒரு கூட்டம், கடவுளை பற்றி யோசிக்கிற ஒரு கூட்டத்திலையும் நிறைவாக யோசிக்க முடியாத ஒரு பலன் இழந்த கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது கோயிலுக்கு போகணும், அந்த ரிச்சுவல்ஸை நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு. ஒரு சகோதரர் வந்து ஜெபமாலை பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் அப்படியே பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன செய்கிறீங்க அப்படின்னு, ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவருடைய மனநிலை என்னவாக தெரிந்தது அப்படின்னா, இந்த ஜெபமாலை இன்றைக்கி சொல்லி முடிக்கணும் அவ்வளோதான், அதுதான் என்னுடைய மனநிலை. இப்படிப்பட்ட மனநிலை வந்து சரியானதல்ல, எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை எப்படி செய்வது. அப்போது ஆண்டவர் எதற்காக இந்த வழிபாடுகளை எல்லாம் கொடுத்துருக்கிறார், வழிபாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா நமக்கு ஆத்மாவில் ஒரு பலன் வருகிறது. அந்த வழிபாட்டுக்குள்ளே வந்து சும்மா நிற்கிறவங்களுக்கு அந்த பலன் கிடையாது, அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செயல்பட முயற்சி செய்கிறவங்க, அதை திட்டமிடுறவங்க, அதுதான் அந்த ஆலயத்துக்குள்ளே நடக்கிற அந்த சண்டே மாதத்தில் நடக்கிற ஒரு அற்புதம். அப்போ வார்த்தையை கேட்காதபடி என்ன செய்யும் பிசாசு? நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவான். சாமியார் இந்த நற்செய்தியை வாசிக்கிற போது அல்லது வேறு ஆட்கள் நம்ம மக்கள் வந்து இறைவார்த்தையை வாசிக்க முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை எதுவுமே உள்ளே போகாது. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் உள்ளே போயிருந்தால் இங்கே தங்கியிருக்கும் இல்லையா, மெம்மரியில் தங்கியிருக்கும். அப்போ அந்த மெமரியில் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். அப்போ கேட்கலன்னா யுவர் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த டெவில், கடவுளுடைய ப்ரொடெக்ஷனை விட்டு நீங்கள் வேறொரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க. இது வந்து எல்லா நிறைய நானே நிறைய தடவை செக் பண்ணியிருக்கிறேன், எனக்கே அந்த அனுபவம் இருக்கிறது. கோயிலுக்குள்ளே போய் அவ்வளோ பக்தியாக நின்றுட்டு வெளியில் வந்து இன்றைக்கி முதல் வாசகம் என்னன்னா தெரியாது நமக்கு, இரண்டாவது வாசகம் எங்கேருந்து வாசித்தாங்க தெரியாது, நச்செய்தி ஐயோ லூக்காவா யோவானா அப்படின்னு மனசு யோசிக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? நம்மளை பிசாசு அழகாக கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த வார்த்தை விதைக்கப்படக்கூடாது என்பது பிசாசுடைய வேலை. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லிகிட்டே இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி லூக்கான செய்தி 2:22 சொல்லுது பாருங்கள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது, அந்த நிறைவேற்ற வேண்டிய அந்த கட்டாயம், அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இயேசு அவர்கள் எருசலேமுக்கு குழந்தையை கொண்டு வராங்க. அப்போ பாருங்கள், அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்றணும், கட்டளைகளை நிறைவேற்றணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவங்க பயணித்தாங்க. யோவான் 6:38 நம்ம பார்க்குறோம். என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு சாமி, த பர்பஸ் ஆஃப் கம்மிங் டவுன், கடவுள் வந்து தன்னுடைய கடவுள் என்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதுண்டாக கருதவில்லை, மாறாக அதை துறந்து விட்டு அடிமையின் தன்மை பூண்டு அவர் நம்மக்கிட்ட வந்தாரெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் பைபிளில். இப்போ எதுக்காக அவர் இறங்கி வந்தார்? சும்மா ஜாலியாக வந்தாரா, அல்லது இங்கே வந்து தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தி கொள்ள வந்தாரா அப்படின்னா, த பர்பஸ் வந்து 6:38 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, தன்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். அப்போ கடவுளுடைய திட்டம், பிதாவினுடைய திட்டம், அதை தான் நிறைவேற்ற வந்தது. அப்போ இன்றைக்கி நாமும் கூட இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கிற போது, இந்த வார்த்தைகள் நம்மோட பேசுகிற போது எதை குறித்து கடவுள் நம்மளை அழைச்சிட்டு போவார்னா, அந்த தந்தையினுடைய திருவுளம் என்னங்கிறத நம்மக்கிட்ட வெளிப்படுத்துவார். எதற்காக என்னைய கடவுள் படைச்சாரு, எதற்காக உன்னைய படைச்சாரு, எதுக்காக உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, உன் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, கை நிறையா காசு, கோடிக்கணக்காக பேங்க் பேலன்ஸ் கிடக்கும், எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நம்ம வந்து அடுத்து இன்னும் 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி யோசிக்கிறதுக்கா? இது வந்து செல்வன், ஒரு செல்வந்தன் வந்து என்னுடைய களஞ்சியங்களை எடுத்து நான் பெரிதாக்குவேன்னு சொன்னால் பாருங்களேன், அவனுடைய கேட்டகரி. ஒருத்தரை ஆண்டவர் பொருளாசிரியத்தில் உயர்த்துறாருன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இப்போது சில பேரை திருமணம் செய்து திருமண வாழ்க்கைக்கு கொண்டு போகிறார். ஒரு வாலிப பிள்ளை வந்து திருமண வேண்டாம், நான் சாமியாராக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவருக்கு அழைப்பு இருப்பதாக தெரியவில்லை. அவரோடு பேசும்போது அவருக்கு அழைப்பு இருப்பதாக எங்களுக்கு உணரப்பட முடியலை. அப்போ நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணணும்னு கடவுளால் திட்டமிடப்பட்டவங்க மல்லு கட்டி சாமியாரானா இங்கே உன்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. சாமியாராக தான் போகணும்னு கடவுள் திட்டம் வச்சிட்டாருன்னா நீ மல்லு கட்டி போய் கல்யாணம் பண்ணினீன்னா அங்கே நீ நிம்மதியாக இருக்க முடியாது. இதை சொன்னா நிறையா பேர் எங்கள் பக்கம் வந்துடுவாங்க, சாமி நீ சொல்கிறது சரியாக இருக்குது சாமி, இப்போ வரலாமா சாமி அங்கிட்டு அப்படின்லாம் கேட்டுட்டு. அதாவது நம்ம துன்பம் இருக்கும், நம்ம துன்பத்தை பற்றி நம்ம சொல்லலை, துன்பத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். அந்த பர்பஸே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், அதை தான் நம்ம சொல்கிறோம். துன்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஒரு மனைவி இறந்துட்டாங்க, அதனால் ரொம்ப அழுது, ரொம்ப கலையபுரம் அழுது, எல்லாம் துன்பத்தெல்லாம் கஷ்டத்தெல்லாம் வெளிப்படுத்தி அந்த பாடை கட்டுவாங்க. அந்த பாடையில் கட்டி தூக்கிக்கிட்டு போனாங்களாம் பாருங்கள், ஒரு சின்ன சந்தில் போய் அந்த பாடை திரும்பும் போது அந்த பாடை செவுத்தில் இடிச்சிருச்சு. இடித்த உடனேயும் அந்த பிரேதமாக இருந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க, படார்னு எந்திரிச்சு இருமிக்கிட்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏதோ ஒரு ஷேக்கில் அவங்க உயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் அவங்க நிம்மதியாக வாழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி இறந்துட்டாங்க. அப்போ திருப்பி அந்த பாடை கட்டி தூக்கிட்டு போகும்போது வீட்டுக்காரர் தூக்கிட்டு போகிறவங்கள கையெடுத்து சொன்னாராம், தயவு செய்து இந்த தடவை செவுத்தில் இடிச்சிடாமல் போங்கப்பான்னாராம். அதனால் நம்ம செவுத்தில் இடிக்கிறத பற்றி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா, வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம். அதனால் பாருங்கள், இது மாதிரி சொல்லது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு அம்மா சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் நீ பொம்பளையிலேயே நீ டார்கெட் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் பெண்கள் மேலே எனக்கு பெரிய வெறுப்பெல்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன, அதிகமான பெண்கள் தான் நம்மளுடைய அன்புக்குரியவங்களாக இருக்கிறாங்க. வயதானவர்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்குறோம். இந்த முதல் வாசகம், ரெண்டாவது வாசகம், மூணாவது வாசகம் அப்படியே ஒரு லைன் போட்டு நமக்கு அழகாக ஒரு பிளானிங் கொடுக்குது பாருங்கள். முதல் வாசகம் வார்த்தையை பற்றி சொல்லுதா, இரண்டாவது வாசகம் வடிவத்தை பற்றி சொல்லுது. அந்த வார்த்தை வடிவம் எடுத்த இயேசுவை பற்றி பேசுது. அந்த வடிவம் எடுத்தவர் என்ன செய்தார், எப்படி அவர் செயல்பட்டார், அதை தான் மூணாவது நெச்செய்தி வாசகம் சொல்லுது. நீ என்ன செஞ்சின்னா இந்த வடிவமாக மாற முடியும். அப்போ அதுக்கு வார்த்தையை நம்ம முதல்ல கேட்கணும். நம்மளும் இயேசுவை போல் வடிவம் எடுக்கணும். அதான் நீ கிறிஸ்துவாய் மாறு அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ இந்த அருமையான ஒரு மூணு வாசகமும் அந்த வார்த்தையை கேட்கறது, அந்த இயேசு எப்படி அந்த வார்த்தையை வடிவமாக்குனாருன்னு இயேசுவை உற்று பார்க்கறது, அப்புறம் நாமும் இயேசுவாய் மாறுவது, அதுதான் அந்த மூன்று வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஒன்று யோவான் 2:17, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். 1 யோவான் 2:17. அப்போ கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றத்தான் இயேசு வந்தார் அப்படின்னு ரெண்டாவது வாசகம் மிக அழுத்தமாக சொல்லுது. அதைத்தான் முதல் வாசகத்தில் முன் அடையாளமாக அதுக்கு முன் உரைக்கப்பட்டது, ப்ராஃபஸி என்று சொல்லுவாங்க. கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை வந்து நம்ம புரிய முடியாத ஒரு மொழியில் அப்போ இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது. பாருங்க, இன்னைக்கு இணைச்சட்டத்திலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தில், நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு, அது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்காத, விண்ணில் இருக்குது கடலுக்கு அடியில் இருக்குது அப்படியெல்லாம் நினச்சிக்காத, நீ அதை கேட்டு நிறைவேற்றுமாறு. பார்த்தீங்களா, ரெண்டு வார்த்தை, கேட்கணும் நிறைவேற்றணும். நிறைவேற்றுமாறு, நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை, ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு. இந்த வார்த்தையை பாருங்கள், எத்தனை இடத்துல அது வந்து அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, பக்கத்தில் இருக்குது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. அப்படி இருக்கிற அந்த வார்த்தையை தான் கடவுள் என்ன செய்தார், வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்து என்கிற அடையாளமாய் வெளிப்படுத்தினார். அதைத்தான் இரண்டாவது வாசகம் மிக அழகாக சொல்லுது, கட்புலனாகாத கடவுளது சாயம். அதாவது இது உணர்வுகளுக்கும் நம்முடைய உடல் சார்ந்த எல்லா காரியத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அதிசயம்தான் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கி தந்தை நமக்கு கொடுத்து நம்மளை பார்க்க சொல்லியிருக்கிறார். அந்த ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள். இன்றைக்கி இந்த சமூகம் அதான் ஃபாதர் முன்னுரையில் மிக அழகாக சொன்னார் பாருங்களேன், இரண்டு விதமான தலங்களில் நம்மளுடைய அன்பை வந்து டைரக்ட் பண்ணி ஆகணும். ஒன்று கடவுள் அன்பு, ஒன்று பிறர் அன்பு, ரெண்டுமே முக்கியம். இதை நான் செய்கிறேன், கடவுள் அன்பு, எனக்கு கடவுள் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஏழைகளுக்கு கையை நீட்ட முடியாதவன் வந்து இன்வாலிட், அவர் வந்து கடவுளை பார்க்கவே முடியாது. இங்கே சமூகம் சமூகம் என்று சொல்லி சமுதாய அடக்குமுறைகளை நான் விடுவிக்கிறேன் போராடுறேன்னு சொல்லிட்டு கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் அதை ஒரு தவறு செய்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அடையாளம் தான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உலகம் மறைந்து போகிறது, தீய நாட்டங்கள் மறைந்து போகிறது, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னுடைய திருவுளம் என்னன்னு வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து வழியாக அந்த திருவுளம் வெளிப்படுத்தப்பட்டது. அதை பாருங்கள், அதில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய போதகர் வந்து யூடியூப்பில் பேசுகிறத எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுறார். அவருக்கு சாதகமான ரெண்டு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஆர்கியூ பண்ணிவிட்டு அவர் பேசுவதாக, அப்புறம் அதை கேட்டு ரெண்டு கிறிஸ்தவர்கள் மனம் மாறியது போல் அந்த பிக்சரைசிங் அதை வந்து எடிட்டிங்லாம் நல்லா பண்ணி அழகாக போட்டிருக்கிறாங்க. அவர் ஏன்னா அவருக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு அங்கே ஆர்கியூமெண்ட்டுக்கு அங்கே வேலையே இல்லை. அவர் பிடித்த மேடையிலேருந்து அவர் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் உடனே கைத்தட்டி ஏற்றுக்கொள்கிறாங்க. இல்லை, வார்த்தை உன்னோட வாதம் செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு அதை வெளிப்படுத்தும். இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம பேசிட்டு போயிடலாம், ஆனால் அந்த வார்த்தை அப்படியே போயிடாது. அந்த வார்த்தை மீண்டும் சரியான வார்த்தையாக இல்லைன்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டு நமக்கு. பாருங்கள், இந்த பகுதியை வாசித்த அந்த இஸ்லாமிய போதகரை வந்து அதை வாசியிருந்தாருனாக்க இதை சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா இதில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து கடவுள் எப்படி தன் மகன் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறத அருமையாய் கோடிடுகிற ஒரு வாசகம்தான் இந்த ரெண்டாவது வாசகம். பாருங்கள், அதிகாரம் அரியணையில் அமர்வோர், கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. அதில் தான் இப்போ இயேசு சாமி சொல்லும்போது சொல்லுவார், நான் முன்னாடியே இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சொல்லுவார், மோசையோட நீர் பெரியவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே என்ன செய்வாங்க, இதை புரிந்து கொள்ள முடியாதவங்க அவர் மீது கல்லெறிய பார்ப்பாங்க. அப்போ இயேசுக்காக பேசிய பவுல் அடியாருடைய வார்த்தைகள் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. திருச்சபையாகிய உடலுக்கு இங்கே திருச்சபைங்கிற ஒரு அடையாளம் வருது பாருங்களேன், மிக அருமையான அடையாளம். அப்போ இயேசுசாமி தன் வேலை முடிஞ்சோடனே அவர் போயிடலை, அவருடைய உடலாகி இந்த ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பி இந்த திருச்சபைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட அடையாளங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. தலையும் தொடக்கமும் அவராயிருக்கிறார், எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுந்தோருள் அவர் தலைமை தலைப்பேறானார். அதுலேயும் அவர் தான் ஃபஸ்ட்டு நின்றுட்டார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். இதை விட வேறு வசனம் நமக்கு என்ன வேணும்? இவர் கடவுளின் மகன், கடவுள் தான் இவர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கடவுள் தம் முழு நிறைவும். அதனால தான் நம்ம அழகாக தாய் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனித அந்த சாயலும் இறை சாயலும் அது நிறைவாக இருந்தது. இது 50-50 எல்லாம் கிடையாதுங்க, இது எவ்வளோ தூரத்துக்கு இருந்ததோ அவ்வளோ தூரத்துக்கு இறை சாயலும் இருந்தது. ஆகவே தான் பாருங்கள், சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தினால் கடவுள் என்ன திருவுளத்தை முன்வைத்தாருன்னா, அமைதியை நிலைநாட்டணும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட போகிறது. இன்றைக்கி விண்ணும் மண்ணும் பிரிந்து கிடக்குது, விண்ணகத்தில் யார் இருக்கிறா நமக்கு தெரியாது. ஆனால் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ நாமும் எதை நோக்கி பயணிக்கணும்னா, இந்த திட்டத்தை நோக்கி தான் பயணிக்கணும். கடவுள் தம்மோடு ஒப்புரவாக்கி விரும்பின அந்த திட்டத்தை நோக்கி தான் நாம் எல்லாரும் சேர்ந்து ஓடணும். அப்போ ஒப்புரவுங்கிறது வந்து நீ நான் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நீ நான் ஒன்று சண்டை போட்டவனே உடனே கா ஒட்டுப்பாங்க, இப்படி இப்படி காய் கை என்னமோ வைப்பாங்களே, என்னது எப்படி வைப்பாங்க, இப்படி சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இப்படி வச்சு காட்டுவாங்க, கா விட்டுட்டேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க என்ன பழம் விட்டுட்டேன்னு ரெண்டு கையும் இப்படி கோத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டு போல் நம்முடைய வாழ்க்கை இருந்துடக்கூடாது. அதை தாண்டி சும்மா நினச்சா பேசுகிறது, எனக்கு பிடிக்கலன்னொன்னே வெட்டி விட்டுட்டு நம்ம பேசாமல் போகிறது, தீமை அவங்களுக்கு தீமையை விளைவிக்கிறது, அவங்கள பற்றி குறை பேசுகிறது. இன்றைக்கி இப்போ பெரிய நாங்களும் பல சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதமாய் நானும் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நல்லா பழகி கொண்டிருக்கிற நபர்கள் திடீரென்று நம்மளுடைய அன்பிலிருந்து விலகி போவது என்ன காரணம்ன்றே தெரியாது, அவங்க பேசாமல் போயிடுவாங்க. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு தவறு நடக்கிறதுன்னு சொன்னால் அதை பேசி அதை என்ன செய்யணும், அதை சரி செய்து கொள்வது தான் கடவுளுடைய விருப்பம். அதுக்கு தான் கடவுளே மகன் அனுப்பினார். மகன் வந்து இங்கே நம்மளோட பேசினார், நிறைய பேசினார். ஒரு குடும்பங்கள் இன்றைக்கி சிதைந்து போகுதுன்னா கணவன் மனைவி உட்காந்து பேசணும். எப்போ ஒருத்தர் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லையோ அவரிடத்துல பெரிய தவறு இருக்குதுன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தைக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிற நபர் இடத்துல பெரிய ஃப்ளா இருக்குது. அதனால தான் கடவுளே என்ன செய்தார், மகனை அனுப்புகிறார், போ பேசுக, என் சார்பாய் பேசு. அப்போ வார்த்தை அனுப்புகிறார் தந்தை மகன் வழியாக. இன்றைக்கி நாமும் என்ன செய்யணும், இந்த மகனை போல ஒப்புரவாக்குதல் என்பது ஏதோ ரெண்டு உதவியை செய்துட்டு காசு தூக்கி போட்டால் அவர் வேலை நடக்குது அப்படின்னு நம்ம வந்து உட்காந்து கொள்வது அல்ல. அதை கடந்த ஒரு நிலை தான் ஒப்புரவு. அப்போ எல்லோரும் குடும்பத்தில் ஒப்புரவாகிறது, நம்முடைய உறவுகளோட ஒப்புரவு. அப்போ வார்த்தை நம்மக்கிட்ட இருந்து வடிவம் எடுக்குதுன்னா, இந்த கடவுள் இதைத்தான் விரும்பி இருக்கிறாருங்க, வேறு எதையும் விரும்பலை அவர். நம்ம கோடி கோடியாக இன்றைக்கி ஒருத்தன் சாராய வியாபாரியாக இருந்துக்கிட்டு ஒரு சாராயம் விற்று அநேக குடும்பங்கள் செத்துக்கிட்டு இருக்குது, அந்த காசை எடுத்து போய் நம்ம போய் 10 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னா இதை ஒத்துக்க முடியுமா? எண்டு டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செய்ய போகிற காரியம் நல்ல காரியம், அதனால் எப்படியாவது அதை போய் செய்வோம், இல்லை நோ, இப்படித்தான் போகணும். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கடவுள் என்ன திருவுளத்தை வச்சுருந்தார், தம்மோடு எல்லாத்தையும் ஒப்புரவாக்கணும். அப்போ நீங்கள் பிளவுபடுத்துகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் எகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். எப்போ ஒரு குடும்பத்தை வந்து ஒருத்தர் தன் சுயநலத்துக்காக, தன் பாவத்துக்காக, தன்னுடைய இன்பத்துக்காக அதை பிளவுபடுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த நபர் வார்த்தைக்கு எதிராக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு அன்பு உறவு, ஒரு நட்புறவு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வார்த்தைக்கு எதிராக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். உறவுகளை சிதைக்கிறவங்க வார்த்தைக்கு எதிராக நிற்கிறாங்க. நீங்கள் எதுக்கு வேணாலும், த பர்பஸ் கேன் பி எனி திங். அவங்க அது உலக சார்ந்த ஒரு நகைக்காக இருக்கலாம், சாப்பாட்டுக்காக இருக்கலாம், அல்லது பாவங்களுக்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி நம்ம சிந்திக்க அழைக்கிறது, இந்த ஒப்புரவினுடைய ஆழத்தை குறித்து சிந்திக்க அழைக்கிறது. அந்த வார்த்தை வாயில் இருந்தது, இதயத்தில் இருந்தது, அந்த வார்த்தை வடிவத்தில் இருந்தது. இயேசு என்கிற வடிவத்தில், இயேசு தான் வந்து தந்தையாகிய அந்த பிதாவினுடைய வடிவமாக இருக்கிறார். இயேசு எங்கிருந்து வந்தார் என்று வந்தவர் என்று ஒரு நல்ல ஒரு அருமையான பகுதி நம்மளுடைய பைபிளில் இருக்கிறது. ஒரு பார்வையற்ற மன்னனுக்கு பார்வை கொடுத்துட்டு இயேசு போயிடுவார், அவனுக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் அங்கே இருக்கிற பரிசேயர்கள்லாம் கூப்பிட்டு அந்த சங்கத்தில் வச்சு அவனோட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சம்பாஷணை வரும். யோவான் 9 அதிகாரத்தில் இது வருது. அதில் பாருங்கள், 29 இறைவசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசையோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதை தெரியாது. இயேசு பற்றி சொல்கிறாங்க. அதற்கு அந்த பார்வையற்றவர் என்ன சொல்கிறார், இது வியப்பா இல்லையா, எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிறாரு, நீ இன்னும் தெரியாமல் வச்சிருக்கிறிய. அப்போ அந்த பார்வையற்றவன் வழியாக ஒரு செய்தியை யோவான் எப்படி வைக்கிறார் பாருங்களேன். பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்றுடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறு இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது. எப்படி அந்த பார்வையற்ற மனுஷன் டெரிவேஷன் கொண்டு வராரு பாருங்க, தன்னுடைய அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து எப்படி அவர் எடுத்துகிட்டு வரார். அவர்கள் அவரை பார்த்து இப்படியெல்லாம் கொண்டுட்டு வராருன்னு உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பிளாக் பண்ணுறாங்க அவருடைய வார்த்தையை. அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய், நன்மைகள் எங்கிருந்து வேணாலும் வருங்கிறத அறிய முடியாத அறிவிலிகள் அந்த கூட்டத்திலிருந்து படித்த மேதைகள் பரிசெயர்கள் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். இதுக்கு மேலே பேசப்படக்கூடாது இவனை, ஏன்னா நம்ம இடத்த பிடிச்சிருவான். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்பொழுது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசி கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போ பாருங்க, இந்த பார்வையற்ற மனிதர் மிக தெளிவாக உணர்றாரு, இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அவர் கடவுளிடமிருந்து வந்தவராக இருக்க வேண்டும். இப்போது நாம் அந்த காலத்தில் அதுதான் அடையாளமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதைவிட ஒரு பெரிய அடையாளம் கல்வாரி மலையில் இயேசு நமக்கு காட்டி கொடுத்துருக்கிற அற்புதமான பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு அடையாளம். இது எந்த தெய்வமும் இந்த கேட்டகரியை கிளைம் பண்ணவே முடியாது, இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. எல்லா தெய்வமும் மன்னிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாமே ஒழிய, எந்த தெய்வம் இப்படி மன்னிப்பதற்காக இப்படி ஒரு ப்ராசஸ் இப்படி ஒரு செயல்பாட்டை செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இயேசு ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு எந்த தெய்வமும் பாவத்தை மன்னிப்பதாக எந்த மதமும் சொல்வதில்லை. பாவத்தை மன்னிப்பதற்காக இரத்தம் சிந்தப்பட்டது அப்படிங்கிறது எந்த ஒரு தெய்வமும் கிளைம் பண்ணவே முடியாது, இயேசு ஒருவரை தவிர. அதனால தான் இந்த வார்த்தை வடிவம் எடுத்ததுன்னா எப்படிப்பட்ட வடிவம். அதைத்தான் இன்னைக்கு நற்செய்தியில் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அழகாக ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கிற கேள்விக்கு இன்றைக்கி நேர்மையாளராக இருக்கணும்னா யார் உனக்கு அடுத்திருப்பவர். இந்த கதையை நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. 3 நல்ல அருமையாக ஒரு ஃபாதர் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனில் எழுதியிருந்தார். அங்கிருந்து ஒரு சிந்தனையை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த ஃபாதர் இது அழகாக அவர் கோட் பண்ணியிருக்கிறார். என்னென்னா, இங்கே வந்தவங்க யாருக்கும், அந்த குரு வந்தார், லேவியர் வந்தார், சமாரியர் வந்தார், யாருக்குமே பேர் கிடையாது, யாருக்குமே பேர் கிடையாது. இப்போ நீங்களும் நானும் யாராக இருக்க விரும்புகிறோம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அண்ட் மைன். கடவுள் அந்த சாய்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறார். குருவாக இருக்கிறியா, இப்படி பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு போக போறியா, அவன் வேலை கிடக்குன்னு, லேவியராக இருக்க போறியா, ஓரமாக போக போறியா, அல்லது சமாரியனாக இருந்து உன்னிடத்தில் இருப்பதை கொடுத்து ஏதாவது செய்ய முயற்சிக்கிறியா. பரிவுங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கொடுக்கணும். இறக்கம்ங்கிறது ஓரமாக இருந்து உச்சி கொட்டிட்டு போகிறது, ஐயோயோ விழுந்துட்டாங்களா, ஐயோயோ அப்படி ஆயிடுச்சா. பரிவுங்கிறது ஓடி போய் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பது, செயல்படுவது. இன்றைக்கி இதுதான் வந்து நம்மளுடைய ஒப்புரவாக்குதனுடைய அடையாளம். இப்போ நாம் குருவை போல, எனக்கு இது ஒத்து வரலப்பா, ஒதுங்கி போயிடுறேன், இது குருவினுடைய லேவியருடைய அடையாளம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு அம்மாட்ட வந்து பேசினேன், கணவன் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம், அது உண்மையாலுமே டாலரேட் பண்ண முடியாத ஒரு சில துன்பங்களை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த மனைவிட்ட பேசினேன், ஏமா நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, யூ கேன் ரிலீவ் யுவர் செல்ஃப், நீங்கள் டைவர்ஸ் போயிடலாமே அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஃபாதர், அவர் எவ்வளோதான் பண்ணாரோ அவர் அவர் அன்பு செய்கிற ஃபாதர் அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை எனக்கு நமக்கு புரியாத ஒரு புதிர், அதுதான் உண்மை, அதுதான் சரி, அவர் இவ்வளோ பண்ணுறார், எஸ் ஐ லவ் ஹிம், அவ்வளோதான். அந்த வழியோடு கூடிய ஒரு அன்பு போது பாருங்களேன், இதுதான் அடுத்திருப்பவர்னா நம்ம எங்கேயோ தேடுவதில்லை, முதல்ல பக்கத்தில் இருக்கிறவனை தேடுறது. இன்றைக்கி ஒரு சகோதரர் என்னோட பழகினவர் என்னோட பேசாமல் போகிறாருன்னா, அவர் காரணத்தை சொல்லாமல் போகிற போது நான் வருத்தப்படுறேன். அப்போ அவர் என்ன சொல்லி செய்திருக்கணும், நான் தவறு செய்திருந்தால் அவர் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், நீங்கள் இப்படி செய்தீங்க. அப்போ தானே அது அடுத்திருப்பவருக்குரிய மனநிலையை வெளிப்படுத்துகிற அடையாளம். நாம் விசாரிட்டு எனக்கு என்ன கூட இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு போனோம்னா நீ உறவை சிதைக்கிற அடையாளம். இது கடவுள் விரும்புகிறதா இல்லை, இதே கடவுள் செய்யவும் இல்லை. ஆகவே தான் அன்புக்குரிய பிள்ளைகளே, உறவுகளை உருவாக்குவது தான் கடவுளுடைய விருப்பம். என் ஆண்டவர் வந்து சிதறுண்ட மக்களை சேர்க்கத்தான் வந்தாரே ஒழிய எல்லாரையும் சிதறடிக்க வரல. திருடர்கள் தான் மந்தையை சிதறடிப்பார்கள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். எப்போ நான் நிற்கிற அந்த உறவிலே ஒரு சிதறலை நான் ஏற்படுத்துகிறேனோ அப்போ நான் ஆண்டவருக்கு எதிர்சாட்சியாக மாறுறேன். நான் தான் அந்த கிறிஸ்து, நீங்கள் செய்தால் நீங்கள் தான் அந்த கிறிஸ்து. அப்போ நான் பிளவை ஏற்படுத்த அல்ல, மாறாக ஆண்டவருடைய பெயராலே ஒன்றிப்பை கொடுக்க வந்த பிள்ளை என்கிற உணர்வோடு நம்ம பயணிக்கணும். எனக்கு அடுத்திருப்பவர் யார், எனக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்க இல்லை, எதையுமே கொடுக்க முடியாத நிலையில் நான் ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா அதுதான். இன்றைக்கி அருங்குடை இல்லத்தில் நிறைய பிள்ளைகள் எங்களோட இணைந்து யாருன்னே தெரியாது அவங்க உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க, இங்கே யாருக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாது செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ சமாரியர்கள், நல்ல சமாரியரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது கூட எங்களோடு லண்டனிலிருந்து சகோதரர் பிரேம் ஆண்டனி என்ற ஒரு சகோதரர், அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள், தாய், எல்லோரும் எங்களோடு இருக்கிறாங்க, இணைந்து இருக்கிறாங்க இந்த திருப்பலியை கொண்டாடுவதற்கு. காலையிலே கூட ஒரு இடத்துல முடியாத பிள்ளைகளுக்கு உணவளித்து அவர்கள் ஒரு நற்காரியங்களை செய்து இங்கே இருக்கிறாங்க. இதே போல் நிறைய பேர் எங்கள்கிட்ட எந்த விதமான வர முடியாதவங்க பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்க, இந்த பணியை நீங்கள் இப்படி செய்யுங்க, இன்னும் நிறைவாக செய்யுங்க என்று சொல்லக்கூடிய சமாரியர்களை நாங்கள் பார்க்குறோம். எத்தனையோ நல்ல சமாரியர்கள். இன்றைக்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட இணைந்து செயல்படுகிற காரியத்தில் தான் ஒரு இறையாட்சியினுடைய அடையாளத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே இதை சிதைக்கிற அதிகாரங்கள் நிறைய இருக்கிறது. இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னை எப்படி கொண்டு போய் சிதைக்கலாம், என்னை எங்கே தூக்கி கொண்டு போய் போட்டால் நான் வேலை முடங்கி போவேன் என்கிற ஒரு எதிர்சக்தியும் நம் மத்தியில் நம்மளை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படி நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே எழுந்து நின்று பிரகாசிக்க வேண்டும். இருளுக்கும் நன்மைக்குமான போரில் நாம் கீழே விழுந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு நின்று போரிடணும். நான் கீழே விழுந்துட்டேன், இனிமேல் நான் போராட மாட்டேன், இனிமேல் நான் வந்து ஐ எம் சக்கம்டு டு த சின், ஐ எம் சக்கம்டு டு தட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவதல்ல, நான் அந்த சூழ்நிலையோடு ஒத்துப்போகிறேன் இல்லை. என்றைக்குமே இருளோடு நமக்கு ஒரு உடனிருப்பு இருக்கவே முடியாது, இருளோடு நம்ம கை கோக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தை பயணத்தை மேற்கொள்ள, வார்த்தையை வடிவம் கொடுத்து பயணிக்க ஆண்டவர் வடிவமானவர் நம் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நாளில் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு பலனையும் ஆசிரியும் தந்து உங்களை பலப்படுத்தி அவருடைய சாட்சியாக எழுப்புவார். God bless you.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னித்து தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமே 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 ஆமே.
Thank you.
என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல.